நாம காதல எதிர்கைமா வச்சிருக்கிறோம், பொருட்களின் மீது வைத்திருக்கிறோம். 20 வயது 22 வயது ஒரு பெண்ணை பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொண்டால் 72 வயசுல அந்த பெண்ணின் மீது காதல் வரல. அன்னைக்கு அவ அழகா இருந்தா, இன்னைக்கு எப்படி இருக்கா
அப்படின்னா,
அது உடல் பற்று. இந்த உடல் பற்றால் வரக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச உடனே அந்த தேவை தீர்ந்த உடனே அந்த அன்பு போயிடும். தேவை தீர்ந்த உடனே அன்பு போயிடும். ஆனா மனம் உறுத்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, தெரிஞ்சு ஒரு அன்பு. மனைவி இறந்து போயிட்டாங்க. அவங்க எங்க இறந்து போனாங்கன்னா, பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்ப்பதற்காக அமெரிக்கா போனாங்க. குழந்தை பிறந்திருக்கிறான் பையன், மருமகளுக்கு கொஞ்சம் பணி செய்து அந்த குழந்தையை பார்த்து விட்டு வரலாம்னு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டா மாற அடைச்சிருந்து இறந்து போயிருக்கிறாங்க. அந்த தகவலை இவருக்கு சொல்லணுங்கிறதுக்காக தொலைபேசி வழியா பையன் அழைச்சிருக்கிறான். இங்க வேலைக்கார அம்மா எடுத்துக்கிறாங்க போன. ஹலோ, நான் பேசுறேன், கார்த்திக் பேசுறேன் அப்படின்னு பேசுறதுனே அம்மா இங்க இதுவாயிட்டாங்க. ஐயா நானே சொல்லணும்னு இருந்தேயா, ஐயா இங்க ஆயிட்டாங்க. அதுக்கு பேர் அன்புன்னு பேர், அதற்கு பேர் அன்பு. ஒரு இருவருக்கும் இறந்து போன தகவலை கூட ஒருவருக்கு ஒருவர் சொல்ல முடியல. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெயர் அன்பு என்று பெயர். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத ஒரு தகவல் சொல்றேன். இந்த அம்மா சொல்றாங்களா, நான் போய் பையனை பார்த்துட்டு வந்துடுறேன், அங்க ஊர்ல குழந்தை பிறந்திருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். இவர் சொல்றாரா, என்னை விட்டு போறியா அப்படின்றா. அதுக்கு முன்னால நடந்த உரையாடல் தான், என்னை விட்டு போறியா, ஏன் அந்த குழந்தை பிறந்ததில்ல, அப்ப நான் யாரு, அப்ப நான் யாரு. 70 வயதை தாண்டி ஒரு ஐயா கேட்கிறார் தன்னுடைய மனைவியில, அப்ப நான் யாரு. நீங்க இப்படியே எதனாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதிங்க, சும்மா இருங்க, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன். போனாங்க, முடிஞ்சிடுச்சு. அந்த வார்த்தைகளை அவர் தன்னுடைய நாள் குறிப்பில் பதிவு செய்து வச்சிருக்கிறாரு. அப்ப நான் யாருன்னு கேட்ட உடனே அவள்கிட்ட பதில் இல்லை, சொல்லுவதற்கு பதில் இல்லை. நீங்களும் என்னுடைய குழந்தையை போன்றுதான் என்று சொல்லணும், ஆனா சொல்றதுக்கு பதில் இல்லை. சொன்னா விட்டுட்டு போக முடியாது, அழைச்சிக்கிட்டு போகணும். என்ன நுட்பம் பாருங்கள், அதன் பெயர் வாழ்க்கை. கலித்தொகை பதிவு செய்யும், ஒன்றன் கூறாடை நுட்பவரே ஆகிடும் ஒன்றினார் வாழ்க்கையே ஒரே ஒரு துணிதாயா இருக்கு. அது ரெண்டு பேரும் பகிர்ந்து கட்டிப்போனா கூட யார் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்களே அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இனிய வாழ்க்கை. நான் வளர்க்க போறேன் இல்லை, நான் தைக்க போறேன்ன்றது வாழ்க்கை இல்லை. ஒன்றன் கூறாடை நுட்பவரே ஆகிடும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. பெருத்தெழு காதலினால் இறைவன் மீது வைத்த காதல் வணங்கி பெரும்பற்ற தன்புலியோர் திருச்சிற்றம்பலத்து ஆடல் புரிந்தருளும். பெரும்பற்ற புலியோர் என்கின்ற தலத்திலே ஆடல் புரிந்தருளும் சிவபெருமானை செய்ய தடை நிறுத்தலா திருக்கூத்து நேர்ந்து இறைஞ்சி விரும்பினுடன் செந்தமிழின் வெண்பா மென்மலன் புனைந்தார். தில்லை தளத்துல ஒரு வெண்பா புனைந்தார்கிறத சேக்கிழார் பதிவு செய்தாரு. என்ன வெண்பாங்கிறது சொல்லிடுறேன், ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரு. பணம் இருக்கிறச்சே நிறைய பேர் வந்து போடுறாங்க, ஆனா அந்த பணம் போச்சுன்னா யாராவது வராங்களா? பதவி இருக்கிறச்சே நிறைய பேர் வராங்க, பதவி போனா யாராவது வராங்களா? ஐயா நீங்க உங்க பதவி காலத்துல இதெல்லாம் செஞ்சீங்க, இப்ப யாரும் இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லுவதற்கு யாராவது இருக்காங்களா? இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களே சும்மா மகிழ்ச்சிக்காக உங்களை மாதிரி வருமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அது சும்மா முகஸ்துதிக்காக சொல்லணும், சும்மா முகஸ்துதிக்காக சொல்ற ஒரு வார்த்தை. ஏன்னா உண்மையானதா இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், நம்ம இருக்கும் போதே கொண்டாடி இருக்கணும். ஏதாவது ஒரு பெற்றோர் ஆசிரியர் சந்திக்கும் போது ஒருத்தர் ஒரு பையனை கூட்டிட்டு வந்தார். நான் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா நான் தேர்ட் பர்சன்ல பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த வருஷம் வார்த்தையார் சரியில்லைங்க அப்படின்னு பையனை அழைச்சிட்டு வந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டு சார், இந்த வருஷம் வார்த்தையார் சரியில்லை சார், நீங்க போன வருஷம் எவ்வளவு ஒர்க் கொடுப்பீங்க, எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுப்பீங்க, எப்படி திருத்துவீங்க, இந்த வருஷம் பார்த்தியா சரியில்லை. பையன் அப்பா அப்பா இழுக்கிறான், விடா எனக்கு இவரை 10 வருஷமா தெரியும்னு அவன் மாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் குடும்பத்தோட கேட்டுக்கிட்டு நான் சொன்னேன், போன வருஷம் ஆசிரியர் யாருன்னு தெரியல, இந்த வருஷம் நான் தான் இவருக்கு தமிழாசிரியர். அவருக்கு குழு வெறுப்பு இருந்துச்சு.
ஐயா ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நாம பதவியில் இருக்கின்ற போதும் பொறுமையோடு இருக்கின்ற போதும் பலர் நம்மை சுற்றி வருவார்கள், பலர் நம்மை கொண்டாடுவார்கள். இதெல்லாம் உண்மையாக நினைச்சிட கூடாது. அதுபோல உடம்புல தெம்பு இருக்கும் போது நம்ம கிட்ட வேலை வாங்கறதுக்காக நிறைய பேர் நம்மை கொண்டாடுவார்கள். உடல் தெம்பு வலுவிழந்ததற்கு பின்னால் அப்படியே சாப்பாடுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுவாங்க. எங்க யாரு என்னான்னு, ஆனால் ஈசன் அப்படி செய்யவே மாட்டான். ஈசன் கபாலி அப்படி செய்ய மாட்டான், கற்பகம் அப்படி செய்ய மாட்டாள். என்ன தேவையோ அதை கொடுத்துடுவாள். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் ஓடுகின்றார். அவங்க போயிடுறாங்க, நம்ம கிட்ட செல்வம் ஓடுறதுனால அவங்க ஓடிடுறாங்க. நம்முடைய பதவி இவரே இந்த வருஷத்தோட இருக்கிறாங்க தெரியுமில, ரொம்ப ஒண்ணு செலவு பண்ணிக்க வேணாம். நியூ இயர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, நியூ இயருக்கு டைரி கொடுக்குறாங்க. இப்ப புதுசா வந்து ஜாயின் பண்ற மேனேஜருக்கு பெரிய டைரி வருது, இந்த வருஷத்தோட அவர் இருக்கிறார் தெரியுமில, பாத்துங்க. சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன், அப்புறம் பாத்துக்கிட்டேன். ஏங்க வெறும் பேப்பர், டைரி வெறும் பேப்பர், இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு, இதுல என்ன சிறப்பு இருக்கு? அவருக்கு புதுசா வந்து சேர்ந்த மேனேஜருக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரி, இப்ப ரிட்டையர் ஆனவருக்கு ரிட்டையர் ஆக போனவருக்கு சாதாரண டைரி, அது கூட இவங்க வேரியேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதான் அவருக்கு அது போதும். ஏன் முடிஞ்சு என்னையா, அவரோட ஆட்டம் போச்சு, முடிஞ்சு போச்சு அவர் வேலைக்கு. அதில் முடிஞ்சு அவர் எல்லாம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்காது, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் கம்பு வீட்டில் தான் இருக்கும். ஆனால் சிலர் இருக்கிறார்கள் வேலைக்கு சேர்ந்த நாள் முதலாக தொண்டு செய்திருப்பார்கள். அவங்களுடைய பணி ஓய்வுக்கு முன்னாலேயே பணி ஓய்வு பெற்றவர்களும் கூட வந்திருந்து வாழ்த்துவார்கள். உங்களை மாதிரி இருக்கணும் சார் அப்படி. அது ஏதோ சிலருக்கு கிடைக்கும், ஏதோ சிலருக்கு கிடைக்கும். ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்தேன், ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவர்கள் குரு விலாஸ் பேர் வைத்து அவர்கள் ஆசிரியரை தங்க வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். ஏன்னா நல்ல நிலைக்கு தங்களுடைய மாணவர்களை கொண்டு வந்திருக்கிறாரு, பணம் வாங்காம டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்பவே பணம் வாங்கி டியூஷன் சொல்லி கொடுத்துருந்தா அவரே சொந்த வீடு வாங்கியிருக்கலாம், ஆனால் அது செய்தித்தாள் செய்தியா வராது. மாணவர்கள் தங்கள் உழைப்பிலே வாங்கி கொடுத்தால் அது சிறப்பா செய்தியாகும். அதுபோல ஈசன் கபாலி நமக்கு அருள் செய்தால் நமக்கு மனசு மகிழ்ச்சியா இருக்கும். நாம இதை கேட்கணும், இது வேணும் அது வேணும் கேட்க வேணாம். எனக்கு பதவி உயர்வு வேணும், பரிசு வேணும், பட்டம் வேணும், எங்க குடும்பத்தில் நிம்மதி வேணும், அதெல்லாம் கேட்க வேணாம். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும், அமைதியா இருக்கணும், என்னுடைய துணை நான் என் பேச்ச கேட்கணும், இதெல்லாம் கேட்க வேணாம். ஈசன் கபாலிக்கு நமக்கு என்ன தரணும்னு தெரியும், என்ன தரணும்னு கற்பகம் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் கேட்டதை தந்துருவா, கேட்டதை தந்துருவாங்க. அவள் தன்னை தந்து விடுவாள், தன்னை தந்து விடுவாள். நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களோடு உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்கள் இல்லத்தை செழிப்பாளராக்கி வைத்து விடுவாள், உங்க வீட்டுக்கு வந்துடுவா. ஆனா அழைக்கும் விதமாக அழைக்க வேண்டும், அழைக்கும் விதமாக அழைக்க வேண்டும். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலும் குற்றாரும் ஓடுகின்றார். மூப்பும் குறுகிட்டு தளர்ந்து உடம்பு நல்ல ஸ்டிஃபா இருந்தது. இப்ப நீட்டினா மறக்க முடியல, யாராவது ஒருத்தர் உதவிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் இந்த கையை நீவி விட்டு இப்ப வந்துச்சு ஊற்று ஊற்று. அதுவும் வயசானவங்க பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் கை குறி ஏறிக்கிறேன் பாங்க, ஒரு அழுத்த அழுத்துவாங்க பாருங்க, நம்ம உள்ள இருக்கிற நரப்பெல்லாம் உடைச்ச மாதிரி. அவன் ஐயா வலிக்கிறேன் புடிச்சுக்கிட்டேன் நான் ஏறணும்ல அப்படிம்பாங்க. இவ்வளவு வலிக்கும் என்னன்னா அவர்களுடைய உடல் வலுவாக இருக்கும், நம்முடைய உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நிற்குது, மூப்பும் குறுகிட்டு. இப்போ முதலே சொன்னேன், 16 வயது 17 வயதுல கன்னத்துல குழி இருந்தா அழகா இருக்கும், 70 வயசுல அதுக்கு பேர் கண்ண குழி இல்லை. எங்க மாணவர்கள்லாம் அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க, டொக்கு இல்ல பல்லு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பல் செட்லாம் வச்சு அதை ஒரு விதமா அழகா செட் பண்ணி எல்லாம் வச்சாலும் கூட கயத்தினா விகாரமா இருக்கு, முதல்ல இருந்ததை விட விகாரமாயிடுச்சு. மூப்பும் குறுகிட்டு, மூப்பு எப்படி வருதா, வந்துகிட்டே இருக்குதான். இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு பயணம் போறோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திருச்சிக்கிட்ட நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இன்னும் பாத்துக்கிட்டே இருப்போம். அது போல மூப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்குதான், பயணம் பண்ணிடுச்சான்.
என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே மூப்பு பயணப்பட்டுடுச்சா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கிறான். மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாகும். அம்பலம்ங்கிறது சிற்றம்பலம்னு சொன்னா தில்லை சிவபெருமான் நடனமாடக்கூடிய இடம். அம்பலம்ங்கிறதுக்கு ஒரு பொது பொருள் என்னன்னு கேட்டா இடுகாடு. எல்லாரும் அங்க போய்தான் ஆகணும். நான் பெரிய பண்ணையாரு, நான் அங்க போமாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் பெரிய பேச்சாளன், அங்க போமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பெரிய கவிஞன், காலம் எல்லாரையும் சுருட்டி கொண்டு வந்து அங்கே தள்ளிவிடும். எங்க குருவார் அடிக்கடி சொல்ற வார்த்தை செஸ் போர்டு இருக்குல்ல, செஸ் போர்டு, அதுல 8-8 16 காயம், அதுல ஒரு பான் எதிராளியினுடைய எல்லைக்கோட்டை தொட்டுடுச்சுன்னு சொன்னா அது ராணியா மாறிடும். ஒரு சின்ன சோல்ஜர் கூட ராணியா மாத்திடலாம். நம்ம கடுமையான முயற்சி பண்ணா ஒரு சோல்ஜர் கூட ராணி அளவுக்கு உயர்ந்துடலாம். சிறப்பெல்லாம் புரியுது. எப்படி வேணாலும் போகலாம், ரைட்ல வேணாலும் போகலாம், லெப்ட்ல வேணாலும் போகலாம், கார்னரா வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா ஆட்டமும் முடிஞ்சிடுச்சு. பானு ராஜான்னு தனித்தனி பாக்ஸ்ல வைக்கிறோம், எல்லாம் ஒரே பாக்ஸ்ல போட்டு மூடி வைக்கிறோம். நான் யார் தெரியுமா, யாரா வேணாது காயின் தானேங்க, பிளாஸ்டிக்கா இருந்தா பிளாஸ்டிக் காயின், காந்தம் வச்ச காயினா இருந்தா காந்தம் வச்ச காயின், சந்திர கட்டையால ஆன காயின் தான் சந்திர கட்டையால ஆன காயின், அவ்வளவுதானே, எல்லாம் காய் தானே. அப்ப நம்ம எல்லாம் யாரு, எல்லாம் அதிகார பெருமக்கள் தானே. இதுல சிவபெருமான் நீ எல்லாம் நீ பேச்சாளன், நீ வெறும் கேள்விதான் கேட்ட அப்படின்னு ஆதிக்கப்பட்டான். எல்லாரையும் ஒரே அம்பலத்துக்குள்ளாக போட்டு மூடி விடுவான். அதனால சிற்றம்பலத்துல காட்டுறான். நம்ம தேனந்தோறும் பூசு கொடுக்குற திருநீரே என்னமா சொல்லுது, இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடும். இவ்வளவுதான், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுலதான் நான் யார் தெரியுமா, இன்னும் யார், என்ன பெரிய ஆளாண்டா என்ன, ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காய் எங்க போகும், பெட்டி கொண்டுதானே. தங்கள் பதவியால், தங்கள் பணத்தால் புகழ் கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது, தங்கள் அறிவால் செல்வம் கிடைக்கிறது என்று நினைத்தால் இல்ல, இறைவனின் கருணையால் வருகிறது. கருணை இல்லைன்னா செல்வம் வராதுங்க, கருணை இல்லைன்னா பதவி வராது, கருணை இல்லைன்னா சிறப்பு வராது. நிறைய பேர் கூடியிருக்கே ஒருத்தருக்கு மாலை விழுது பாருங்க, தோல்ல அது அறிவால நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, படிப்பால நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏன் அவன் ஏதோ பணம் கொடுத்து வாங்கிட்டான், ஒரு ஆளை செட் பண்ணிட்டான் மாலை போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. இறைவனின் கருணை இருந்தால் உங்கள் மேல் அந்த மாலை வந்து விழும். அறிவு கிடையாது, பணம் கிடையாது, பதவி கிடையாது, இறைவனின் கருணை. இறைவனோட கருணை இருந்ததுன்னா சும்மா சாதாரணமா போயிட்டு இருப்பீங்க, உங்களை கூப்பிட்டு மாலை போட்டுருவேன். படிக்கணுமா சார், அதான் வேணும், படிக்கிறதுல படிக்கிறது மரியாதைக்கு படிக்கணும், வாழ்மை முழு வாழ்க்கை முழுமைக்கும் மரியாதை கிடைக்க வேண்டுமானால் படிக்கணும். ஆனால் இறைவனின் கருணைக்கு பாத்திரமாவதற்கு ஓம் நமச்சிவாய சொல்லியே தொண்டு நெறி இருந்தால் போதும். நல்ல சித்திரம் பலவே நல்லாகும் நல்லெஞ்சே. அந்த அம்பலத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த தில்லை சித்தம்பலத்துக்கு சேரு நெஞ்சே அப்படின்னு சொல்ற, அந்த அம்பலத்துக்கு போவதற்கு முன்னால் இந்த தில்லை சித்தம்பலத்திற்கு வா என்று ஐயடிகள் காணவர்களும் தன்னுடைய கேத்திர கோவை வெண்பால முதல் பாடல். எல்லாரும் போய்தான் ஆகணும், யாரும் நான் வரமாட்டேன், நான் இங்க 100 வயசு 110 வயசு இரு, அதுக்கப்புறம் வந்துதானே ஆகணும். அப்படி வருகின்ற போது, அடுத்த பிறப்பை எடுக்கின்ற போது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏன் பணம் சேர்க்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு பணம் சேர்க்கிறேன், என் உடம்பு முடியாதப்போ பணம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ அடுத்த பிறவிக்கு ஒரு எஃப்டி இன்னைக்கு நாம ஓபன் பண்ணுவோம். இந்த பிறவிக்கு இல்ல, இந்த பிறவிதான் போன பிறவியினுடைய எச்சம் ஆச்சே, அடுத்த பிறவிக்கு நாம ஒரு எஃப்டி ஓபன் பண்றோம். இது அடுத்த பிறவியில தான் கை கொடுக்கும். எப்படி கை கொடுக்கும், பிரச்சனை பண்ணாத அண்ணா தம்பி, பிக்கல் புருங்கல் இல்லாத துணை, எந்த விதமான துன்பமும் எந்த விதமான இடைஞ்சலும் செய்யாத பக்கத்து சீட்டுக்காரன், இல்ல பக்கத்து வீட்டுக்காரன், ரெண்டு விஷயம், பக்கத்து சீட்டுக்காரனும் இடைஞ்சலா இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரனும் இடைஞ்சலா இருக்கான்.
இல்லையா? சில பேர் வீட்டுக்காரங்களும் இடத்துல இருக்கிறாங்க, அது அவங்கவுங்களுடைய தலைவிதி. இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நாம ஒரு எப்படி ஓபன் பண்ணுவோம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய முடிஞ்ச போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஐயோ என்னையா வேணும் இந்த எப்படிக்கு, என்ன இன்ட்ரெஸ்ட் நீ எதிர்பார்க்கற? ஒன்றும் இல்லை, அடுத்த பிறவியிலேயாவது இந்த பிறவியில இருக்கிற பிக்கல் குடும்பம் இல்லாம வை.
கேட்பாரு,
நான் சொல்லுவேன், அடுத்த பிறவியிலேயாவது இந்த பிறவியில இருக்கிற பிக்கல் குடும்பம் இல்லாம வையின்னு. அப்போ அடுத்த பிறவியில வேற பிக்கல் குடும்பம் இருந்தா பரவாயில்லையா? எந்த பிக்கல் குடும்பங்களும் இருக்கக்கூடாது. இறைவனை பற்றி சிந்திக்கின்றோம்னு சொன்னா மனம் மகிழ்வா இருக்கணும். அதற்கு இறைவன் திருவருள் செய்ய வேண்டும். அதுக்குரிய எப்படி ஓபன் பண்ணும், காலை வழிந்து ஒழிந்து கையுறவோடு அய்யுறவாய் நாளும் அணுகி நதியாகும். வியாதி எக்கச்சக்கமாக வந்துடும். இளமை பருவம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வியாதி எக்கச்சக்கமாக வருது. 40க்கு மேல ஆச்சுன்னா அன்னைக்கு உட்காந்து 40க்கு மேல ஆனவங்க கல்யாண மண்டபத்துல அங்க ரிசப்ஷன் போயிட்டு இருக்குது. இங்க உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு, 300, 360, 400, 250ன்றாங்க. நானும் ஏதோ பணம் வரவு செலவு பத்தி, ஆனுவல் இன்கம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு பக்கத்துல போய் நின்றுட்டு, ஓ அவ்வளவு வருதா அப்படின்னு, நீங்க இன்னும் டெஸ்ட் பண்ணலையா அப்படின்னாங்க. என்னங்க, சுகர் லெவல் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், சுகர்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்களுக்கு வயசு என்ன? நான் என் வயசு சொன்னேன், 40+. சார் இங்கிட்ட போய் கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் எடுத்துருங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்தாலும் நடந்துடும், ஒன்றும் நடக்க. சிவாய நமதனை சித்தி திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஒரு நோயும் வராது. தப்பாவே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மகேசன் வந்து சரி செய்து விடுவார். எனக்கு நடந்தது, டாக்டர் தப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு, ஆனால் நான் நம்பிய சிவாய நமவென சிந்தி திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிற அந்த நம்பிக்கை என்னை காப்பாற்றியது. காலில் ஃப்ராக்சர் சொல்லி டாக்டர் கட்டு போட்டார், மாவு கட்டு போட்டார். 19 நாள் கழிச்சு அந்த எக்ஸ்ரேவை பார்க்குற டாக்டர், இதில் இல்லை ஃப்ராக்சர் இல்லை, கட்டை அவுத்துருங்கன்னு. ஏங்க கட்டை அவுக்கணும்னு? கட்டை அவுக்கலன்னு சொன்னால் பிளட் கிளாட் ஆகிடும், அப்புறம் ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு. கட்டை அவுத்தேன், நான் நிற்கிறேன், எங்கேயுமே ஃப்ராக்சர் ஆகும், எங்கேயுமே ஃப்ராக்சர் ஆகும். இறைவன் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருந்தால் இறைவன் எந்த நேரத்திலும் காப்பாற்றுவான். ஆனா நம்பிக்கையே இல்லாம அப்படின்னு வந்தா காப்பாற்றுவான். நம்பிக்கையோடு இறைவனை வணங்குதல் வேண்டும். காலை வடிவு ஒழிந்து எவ்வளவு போவோம், இளமை போவோம், நோய் வரும். அப்படி நோய் வந்துடுச்சுன்னா பாலை அவள் கமுகம் பூஞ்சோலை ஆரூரக்கு ஆளாய் கண்கள்ல. நீங்க சின்ன வயசுல இருக்கிற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு கண்ணுல பூளை ஏற்படும், மஞ்சளா ஒரு திரவம் ஒன்று கசிந்து உருவாகும். அதே மாதிரி வயசானவுடனே வரும், இளமை பருவத்துல எல்லாம் வராது. இளமை பருவத்துல கொஞ்சம் அதிகப்படியா வேலை செய்தால் வேண்டுமானாலும் வரலாம், இளமை பருவத்துல அப்படி கண் சோர்வெல்லாம் வராது, அந்த பூளை ஏற்படாது, கோழை வராது. சின்ன வயசுல குழந்தைக்கு கோழை ஒழுகும், கோலவா வழியுது பாரு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வயசு ஆகாத நம்மையும் மீறி இப்படி வழியும். சின்ன வயசுல வழிஞ்சா அதுக்கு பேர் வேற, அதை நான் சொல்ல விரும்பல, இந்த அரங்கில நான் சொல்ல விரும்பல. சின்ன வயசுல வழிஞ்சா அதுக்கு பேர் வேற, குழந்தை பருவம் இல்லை, எவ்வளவு வயது வழிந்தால் அதுக்கு பேர் வேற. ஆனா அது வயதானதுக்கு பின்னால் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாம வழியும். அப்படி வழியாம காப்பாத்துறதுக்கு ஆறுவதற்கு ஆளாய் கமிழ் கமுகம் கூப்புக என் கை. எப்படி கூப்ப வேண்டும் என்று சொன்னால், இரண்டு கரங்களும் எப்படி ஒரு மலர் மலர்வதற்கு முன்பாக கூப்பி இருக்கிறதோ அப்படி என்னுடைய கரங்களை குவிக்க வேண்டும். சொல்ற நேரம் அம்பாள் வருகிறாள் தங்கத்தில். என்ன குறியீடு தெரியுமா? நிறைய பேர் ஒரு பிரார்த்தனையை பண்ணுவாங்க, எனக்கு இது நடந்ததுன்னா நான் தங்கத்தேர் எடுக்கிறேன், என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயாச்சுன்னா தங்கத்தேர் எடுக்கிறேன், எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா, ஆண் குழந்தை பிறந்ததுன்னா, பெண் குழந்தை பிறந்ததுன்னா தங்கத்தேர் எடுக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையை பண்ணிப்பாங்க. சில பேர் சொல்லவேன்னு சொல்லுவாங்க, எனக்கு இது நடந்தது அதனால நாங்கள் இதை தங்கத்தேர் எடுக்கிறோம். அது ஒரு குறியீடுங்க, அது ஒரு குறியீடு. மனமாகியது தங்கத்தேராயிடுச்சுன்னு சொன்னா அம்பிகையை நாம நடந்துட்டு போகும்போதே அவள் இப்போது ஊர்வலம் வருகிறாள். தங்கத்தேர் எடுக்கிறேன்னா நீங்க 1500 பணம் கட்டிதான் எடுக்கணுங்கிறது இல்லை, உங்க மனசு தங்கம் ஆயிடுச்சுன்னா, உங்க மனசுல வேறு விதமான சிந்தனைகள் இல்லாம
இறைவனுக்கே நம்முடைய மனசை முழுமையா கொடுத்துட்டு ஒரே ஒரு பிரதட்சணம் மெதுவா வந்தா என் மனமாகிய தங்க தேரில் அம்பிகை இப்போது வளம் வந்து கொண்டிருக்கிறாள் என்று. ஆனா மனசுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும், நான் மட்டுமே முன்னேறணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேள்வி இல்லாம இருக்கணும். இறைவன் இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்திருப்பது எல்லோருக்கும் உதவி செய்வதற்காகவே, நான் மட்டும் வாழறதுக்காக இல்லை. நான் மட்டும் தின்னுட்டு, நான் மட்டும் தூங்கிட்டு, நான் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன், நான் எதுவும் தரமாட்டேன்னு சொன்னா அது தங்கத்தேர் உதா இல்லை. நீங்க அப்படி அதுதான் சொல்லும் போது சொல்லுவாங்க, பிரகாசம் வரும்போது அதிர்ந்தா நடக்காத மெதுவா ஒரு கர்ப்பஸ்தி நடந்து வருவதை போல கோயில் பிரகாரத்தை வலம் வருதல் வேண்டும். அப்படி மெதுவா வந்தா மனமாகிய தங்கத்தேரில் அம்பிகை பவனி வருகிறா. அப்படி யோசிச்சு பாருங்க எப்படி சொல்லியிருக்கிறார்கள், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளர் புராணுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாக்கு சீவன் சிவலிங்கம், திருமணனுடைய வாக்கு. அப்ப நாம நடந்து வந்தோம்னா யாரு, சிவபெருமானே சிவபெருமான சுத்திக்கிட்டு இருக்கிறார்னு பொருள். நான் எத்தனை சுத்து சுத்தின தெரியுமா அப்படி கேட்டா சிவபெருமான் சுத்தல, நான் சுத்தி வரும்போது யார் சுத்தி வரா, சிவபெருமானே சிவபெருமானை சுற்றி வருகிறார். அப்ப நான் எவ்வளவு பொறுமையா வரணும், எவ்வளவு ஜாக்கிரதையா வரணும். இப்படி வந்தா கவிழ் கமுகம் கூம்புக என் கை, இது திருவாரூர் தலம் ஐந்தாவது பாடல் கேத்திர வேள்பால. குயில் ஒத்து இருள் குஞ்சி தலைமுடி இருக்கே, குயில் போன்ற நிறத்துல கருப்பா இருக்கும், சின்ன வயசுல பாரியா கரு கருன்னு கார்மேகம் போன்ற கூந்தல், வளைஞ்சி 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 கர்லிங் ஹேர், என்ன அழகா இருக்கு, பேனாவை விட்டு நுழைச்சு நுழைச்சு எடுக்கிற போல ஆசையா இருக்குது, வயது ஆகுது. சில நேரங்களில் இந்த ஒப்பனை கலைஞர்கள்லாம் கேட்பாங்க, சார் நீங்க கொஞ்சம் டை அடிங்களேன், அடிக்கவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏதாவது ஒரு விழான்னா அடிச்சுக்கலாம், நான் அது ஞாபகம் வச்சுக்கல. நீங்க அதுக்காக உடனே மகனுக்கு திருமணம் அவங்க அம்மா வந்து டை அடிச்சுக்கிறாங்கன்னா நீங்க தானே சார் டை அடிக்கக்கூடாதுன்னு நீங்க, மகனுக்கு திருமணம் தண்ணிக்கு வேணா அடிச்சுக்கலாம், அது புகைப்படத்துக்காக ஒரு வினாடி, ஆனா அதுதான் அடிச்சுக்க கூடாது. ஏனென்றால் இறைவன் நமக்கு கொடுத்த என்னெல்லாம் கொடுத்துருக்குறானோ அதெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸிபிட் பண்ணிடணும். தலைமுடி நினைச்சிருக்குது கொடுத்துருக்கிறான், வயிற்று விழுந்திருக்குது கொடுத்துருக்கிறான், இதெல்லாம் காமிச்சிருந்தோம். ஏன்னா அறிவு கொடுக்கல, அதை காட்ட முடியாது, அதை யாரையும் காட்ட முடியும், எனக்கே அறிவு இல்லை அப்படின்னு அதை யாரையும் காட்ட முடியுமா, முடியாது. ஆனா வழக்கையை காட்டான்ல, தலைமுடி நினைச்சதை காட்டான்ல, அதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணி மறைக்க கூடாது, எக்ஸிபிட் பண்ணிடணும். பண்ணிட்டா இறைவன் வேறு எந்த சிக்கலையும் கொடுக்க மாட்டான், இதை மூடி மூடி மறைச்சா மத்ததை கொடுத்துருவாங்க, ரோகத்தை கொடுத்துருவாங்க, அதுக்கு பேர் தான் மூட மூட ரோகம்னு பேரு. எதையாவது இதை சொல்லாம மூடி மூடி வைக்க வைக்க அது வியாதி ஆயிடும், அதனால சொல்லிடணும், முடியலப்பா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடணும், ஈசனிடத்திலும் சொல்லிவிடணும், ஈசனிடத்திலும் சொல்லிவிட வேண்டும். குயில் ஒத்து இருள் குஞ்சி கொக்க திருமல் பயில புகா முன்னம், அது குயிலை போன்று கருப்பாக இருக்கக்கூடிய இந்த தலைமுடி கொக்கை போல வெளுத்து போவதற்கு முன்பாக, ஆனா நம்மால் அதுதான் மணி தலைவியதான் தலைவிட்டு நான் இன்னமும் நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம், வாட் இஸ் மை ஏஜ் அப்படின்னு சில பேர் நான் சொல்லுவேன், உன் வயசு எதுவா இருந்தா எனக்கு என்ன, ஏன் வாழ்க்கையை வாழறதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், உன் வயசுக்கு என்னன்னு உன் வயசு என்னன்னு சொல்றேன், பிசுக்கா நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய வயது உன்னுடைய அனுபவம், அவரவர் நினைப்படி அவரவர் வந்தனர், அவரவர் நினைவழி அவரவர் அனுபவம். ரொம்ப கஷ்டமே பார்த்த ஒரு 60 வயசுக்காரர் என்ன சொல்லுவாரு, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் சார், 60 வயசு வரைக்கும் சுகமா இருந்தவர் என்ன சொல்லுவாரு, சூப்பர் சார், இப்படி வாழணும் சார், இல்ல 60 வயசுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டவரை கேளுங்க, வயசாய் ஒரு நாள் கூட இருக்க கூடாது சார், ஆனா 60 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் சௌக்கியமா இருக்கார் பாருங்க, சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் வயசானதுக்கு அப்புறம் ஒரு சுகம் வரும் சார், யோசிச்சு பாருங்க, அவரவர் நினைவழி அவரவர் அனுபவம், யாராவது சொல்ல முடியுமா இப்படிதான் அனுபவம் இப்படிதான் நடக்கும்னு. வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் ஒருத்தர் ரிசைன் பண்ணாரு, வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் ரிசைன் பண்றாரு, அவரோட சேர்ந்தவர் 25 வருஷம் வேலை பார்த்துட்டாரு, ரிட்டையர் ஆனவர் இன்னொரு கம்பெனில எம்டி ஆயிட்டு, இந்த 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனவர் சொல்றாரு, ரிசைன் பண்ணவர் எம்டி ஆயிட்டாரு, நானும் அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு வந்தது எம்டி ஆயிருக்காமோ, ஆ முடியுமா,
இப்ப உங்களுக்கு புரியல, அவரோட அறிவுக்கு அவர் ரிசைன் பண்ணாரு, எப்படி ஆறாரு இவரோட அறிவுக்கு வந்துட முடியுமா? நானும் ஒன்ன மாதிரியா ரிசைன் பண்ணி வந்துட்டா எப்படி நம்மால் நிரம்ப நேரங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிறான். ஒரு பணக்கார பிள்ளை திருமணம் செய்து கொண்டு ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாரு, அவங்க வீட்டுல இன்னொரு பையன் தான் அவளோட தம்பி, அவன் சொல்றான் எங்க அண்ணன் பணக்கார பொண்ணை கட்டிக்கிட்டு சௌக்கியமா வாழறாரு, நீ உன்னோட ரெக்குயர்மெண்ட் என்னையா கொடுக்குற, பணக்கார பொண்ணா வேணும் அப்படின்னா அவங்க அண்ணன் சொல்றான் டேய் ஏழை பொண்ணாவே கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட மென்டாலிட்டிக்கு பணக்கார பொண்ணு ஒத்து வராது, ஏன்னா அவன் சொல்றது நாம கேட்கணும், அது ஒத்து வராது, நீ மட்டும் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை மட்டும் ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா, இந்த கதை என்கிட்ட வேணாம், எனக்கு ரெக்குயர்மெண்டே பணக்கார பொண்ணு தான், போட்டாச்சு திருமணம் நடக்குது, ஒரு வாரம் கழிச்சு சொல்றான் ஏய் நீ சொல்றது கரெக்ட் தான் போகுது, ஒவ்வொன்றத்துலயும் அவளே டிக்டேட் பண்றா, ஒவ்வொன்றத்துலயும் அவளே டிக்டேட் பண்றா, ஏன் பேச்சு அதெல்லாம் எடுப்படாது, நம்முடைய நிலைமைக்கு மீறி ஒரு இடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டால் சம்பந்தம் வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு கீழாகத்தான் நாம் இருக்க வேண்டும், பெரிய இடமா வேணும், பெரிய பெரிய இடமா இருக்கும், நீங்க கீழே தான் இருக்கணும், அதுக்கு மனநிலையை பழக்கி கொண்டுதான் அங்க போகணும், நான் கீழே இருக்கிறது தயார் அப்படின்னு பழகிக்கிட்டீங்கன்னா பெரிய இடத்துல போய் பேசணும், அது உணர்ந்துக்கணும், பெரிய படிப்பு வேணும், அவங்களுக்கு கீழ்நிலையில தான் நீங்க இருக்கணும், இத மனநிலைப்படி தயாராகிக்கணும், குயில திருள் கொஞ்சம் கொக்க திருமல் பயில புகா உண்டும், இருமல் வரும், கனைப்பு வரும், கோழை வரும், ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால நாலு இருமல் வரும், கடகடன்னு பேசிக்கிட்டே இருப்பான், என்ன ஆச்சு உடம்பு உடம்பு சரியில்லையா, இல்ல வயசு ஆயிடுச்சு இருமல் வரும், ஆனா வாரியா சுவாமிகள் பேசும்போது வராது, வாரியா சுவாமிகள் பேசும்போது வராது, சாதாரணமா நம்ம கூட பேசினார்னா அவர் கனைப்பார், ஆனா முருகனை பற்றி பேசுகின்ற போது சிவபெருமானை பற்றி பேசுகின்ற போது கணைப்பு கூட வராது, பதிவு செய்கிறாரு நமக்காக வாழும் போது துன்பம் எல்லாம் வரும், இறைவனுக்காக இந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற போது துன்பங்கள் எல்லாம் ஓடும், இது என்னோட வார்த்தை கிடையாது, நல்லா இருக்குது யாராவது குடிச்சுக்கிட்டீங்கன்னா இது என்னோட வார்த்தை கிடையாது, வாரியார் சுவாமிகளோட வார்த்தை, நமக்காக வாழும் போது துன்பங்கள் எல்லாம் நம்மை நோக்கி ஓடி வரும், இறைவனுக்காக நாம் வாழத் தொடங்குகின்ற போது துன்பங்கள் நம்மை விட்டு ஓடும், யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு, பயில புகா முன்னம் நெஞ்சே மயிலை திரு புன்னையங்கான சிந்தியா யாகில், அம்பிகை வருகின்ற போது மயிலை மத்திட்ட புன்னையங்கான வடமயிலை கட்டிட்டம் கொண்டார் கபாலீச்சரம் வந்தார், இருக்கக்கூடிய ஈசன் துணை வனநாதரை பார்த்து ரொம்ப பேர் அங்க தங்களுடைய வேண்டுதலை சொல்வாங்க, நந்தி இடத்திலே சொல்லுவாங்க, இது ஒரு செய்தி, நந்தியை தொடரும்ங்கிற அவசியம் இல்லை, அங்க சும்மா நின்று உங்களுடைய துன்பங்களை சிந்திச்சாலே போதும், ரெண்டாவது துப்பு அங்க அந்த வரைச்சே அந்த துன்பம் இருக்காது, இருக்கவே இருக்காது, அதுபோல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர நந்தியையும் சிவபெருமானையும் அம்பிகையையும் நீங்கள் ஒரு சேர தரிசனம் செய்யலாம், நம்முடைய கோயிலில் இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் நடுப்புற நின்று பார்த்தீங்கன்னா நந்தியை சிவபெருமானை அம்பிகையை ஒரு சேர பார்க்கலாம், சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு அப்படி நின்று பார்த்துட்டீங்கன்னா சந்திராஷ்டமும் உங்களை ஒன்று பண்ணாரு சார், சந்திராஷ்டமம்னு போட்டுருக்கு சார், வாயே தரக்கூடாதுங்கிறாங்க, அம்பிகையை சிவபெருமானை நந்தியம் பெருமானை மூவரையும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணது, அதுக்காக ரெண்டு மூணு பேரை மறைச்சிக்கிட்டு நின்றுடாதீங்க, யாருக்காவது மறைக்கிறீங்களாலும் பார்த்துங்க பின்னால உங்களுக்கு நான் மறைக்கலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டுங்க, தரிசனம் கிடைச்சதுன்னா தரிசனம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம கோயிலில் நிறைய பேர் மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் ஸ்ரீகாந்தம் போகும்போது அந்த இடத்துல நிற்கிறதுக்கே பயப்படுவோம், ஏசி வேற போட்டுருவோம், அடிக்கிற வெயிலுக்கு அங்கே கொஞ்சம் நேரம் ஏசி காத்துல அப்பா ஓம் நமச்சிவாயா மறந்துடுது, ஓம் நமச்சிவாயா மறந்துடுது, வேர்வைக்கு அந்த ஏசி காத்து போட்டவனே அப்பா இங்கே கொஞ்ச நேரம் நின்றுடலாமா அப்படின்னு தோணுது, ஆனா மற்றவர்களுக்கு இறைவனை மறைத்தால் பாபம் வந்து சேருமேங்கிற பயத்துல நாங்கள் குடுகுடுன்னு ஓடும், அங்க நின்று சுவாமியை தரிசனம் பண்ணா உங்களுக்கு சாமி நல்லா தெரிவாரு, ஒரு நுட்பம் பாருங்க, அங்க நின்று படியில் நின்று தரிசனம் பண்ணீங்கன்னா சாமி நல்லா தெரியும், ஆனா தரிசனம் பண்ணீங்கன்னா மற்றவர்கள் உயிர் சீறியக்கூடிய பாவங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சிக்கிடும். இப்ப நான் இங்க இருந்து பாக்குறேன், என்ன பண்ணுவேன், நான் என்ன புண்ணியத்தையா சாமி கிட்ட வீசுவேன், நான் செஞ்ச பாவம்லாம் இந்த பார் முட்டையா கட்டி இந்த சிவபெருமானை பிடிச்சு போன தூக்கி போடுவேன், யாராவது ஒருத்தர் மறைச்சாங்கன்னா அவங்க அதை வாங்கிக்கிடுவாங்க. அதனாலதான் கோயிலுக்கு வந்தும் சில பேர் கஷ்டம் போகலே போகலேப்பாங்க. நாம சாமியை யாருக்கோ மறைச்சு நின்று பார்க்கிறோங்கிறது பொருள், மறைக்காம சாமியை பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியம் சேரும் என்பதை சொல்லி இருப்பின்னை அங்கு அந்த இழைத்து இழைத்து ஏங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை. திருமயிலை திருத்தலத்து இறைவனாகிய கற்பகாம்பாளுடனாகிய கபாலீஸ்வரரை வணங்கினாலே போதும், ஏக்கங்கள் எல்லாம் இனிமையாக மாறிவிடும். அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஏங்கி ஏங்கி அலையிற வாழ்க்கையை தவிர்த்து விட்டு இனிமையான ஒரு வாழ்க்கையை இறைவன் வழங்கி விடுவான் என்பதை சொல்லி இருந்து செயல்படுத்த உங்கள் அற்புதை வேறுடைய உள்ளமும் இல்லமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு வழிகின்ற காலுண்டு விளைகின்ற நிலவுண்டு மலருண்டு நெறியுண்டு துறையுண்டு பதியுண்டு நெறிகுண்டு நெறியுண்டு நிறையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தபுரம் உளவுண்டு வளவுண்டு நேருண்டு நெறியுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.